அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
ஆண்டின் பொதுக்காலம் 31 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 22-26 வரை, மற்றும் அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1-2. ஆண்டவரே, தராசில் மிக நுண்ணிய எடை வேறுபாடு காட்டும் தூசி போலவும், நிலத்தின் மீது விழும் காலை பனியின் ஒரு சிறு துளி போலவும் உலகம் முழுவதும் உம் கண்முன் உள்ளது. நீர் எல்லாம் வல்லவராய் இருப்பதால் எல்லார் மீதும் இறங்குகின்றீர். மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டே நீர் அவற்றை பார்த்தும் பாராமல் இருக்கின்றீர். படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூர்கிறீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். உமது திருவுள்ளமின்றி எதுதான் நீடித்திருக்க முடியும்? அல்லது உம்மால் உண்டாக்கப்படாதிருந்தால் எதுதான் காப்பாற்றப்படக்கூடும்? ஆண்டவரே, உயிர்கள் மீது அன்பு கூர்கின்றவரே, நீர் எல்லாவற்றையும் வாழ விடுகின்றீர். ஏனெனில் அவை யாவும் உம்முடையன. உம்முடைய அழியா ஆவி எல்லாவற்றிலும் உள்ளது. ஆகையால் தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாய் திருத்துகின்றேன். அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கின்றீர். ஆண்டவரே, அவர்கள் தீமையில் இருந்து விடுபடவும் உம்மேல் நம்பிக்கை கொள்ளவுமே இவ்வாறு செய்கின்றீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 145.
என் இறைவனே, என் தெய்வமே, உமை என்னாலும் போற்றிடுவேன், உமை என்னாலும் பாடுவேன். என் இறைவனே, என் தெய்வமே, உமை என்னாலும் போற்றிடுவேன், உமை என்னாலும் பாடுவேன். கனிவான இறைவனே போற்றி, கருணை தெய்வமே போற்றி, கனிவான இறைவனே போற்றி, கருணை தெய்வமே போற்றி. சினம் கொள்ளாதவர் நன்மை புரிபவர், சினம் கொள்ளாதவர் நன்மை புரிபவர். உம் பேரன்பை வாயார பாடுவேன், உம் பேரன்பை வாயார பாடுவேன். என் இறைவனே, என் தெய்வமே, உமை என்னாலும் போற்றிடுவேன், உமை என்னாலும் பாடுவேன். சொல்லுமே வானம் பூமி உம்மை போற்றுமே, உயிர்கள் யாவும் நன்றி சொல்லுமே. பல சந்ததிகள் உம்மை பாடுமே, பல சந்ததிகள் உம்மை பாடுமே. உம் பேரன்பை வாயார பாடுவேன், உம் பேரன்பை வாயார பாடுவேன். என் இறைவனே, என் தெய்வமே, உமை என்னாலும் போற்றிடுவேன், உமை என்னாலும் பாடுவேன், உமை என்னாலும் பாடுவேன்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 11 மற்றும் 12. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 மற்றும் 2. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் உங்களுக்காக என்றும் இறைவனிடம் வேண்டுகிறோம். நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதியுள்ளவராக்குவாராக. உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும், நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுற செய்வாராக. இவ்வாறு நம் கடவுளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் அருளுக்கேற்ப உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விழைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 1 முதல் 10 வரை. அக்காலத்தில் இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான் 4 மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இனிய இதயங்களே, ஒன்றை பெற வேண்டுமென்றால் இன்னொன்றை கண்டிப்பாக இழக்கத்தான் வேண்டும். மேலான நன்மைகளை பெற கீழான செயல்களை கண்டிப்பாக விட்டுத்தான் ஆக வேண்டும். ஒன்றை விடாமல் இன்னொன்றை அடைய முடியாது. இருப்பதையும் விடக்கூடாது, அதே நேரம் இன்னொன்றையும் அடைய வேண்டும் என்பது குழந்தைத்தனம். குழந்தைகள்தான் அறியாமல் கையில் பந்தை வைத்திருந்தாலும் இன்னொன்றையும் வேண்டுமென்று அடம்பிடிக்கும். அதற்கு தெரியாது எது உயர்ந்த சிறந்த பொருள் என்று. அதே சமயம் மேலான நன்மைகளை பெற வேண்டுமென்றால் அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். மூலையில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடாது. அதே வேளையில் இன்னொன்றையும் மறந்துவிடக்கூடாது. மேலான நன்மைகளை பெற வேண்டுமென்றால் அதற்காக கடினமான செயல்களில் ஈடுபட வேண்டும். உதாரணமாக, இளநீர் வேண்டுகின்றவன் மரம் ஏறித்தான் ஆக வேண்டும். மாடியின் உச்சியில் செல்ல விரும்புகின்றவன் ஏணிப்படிகளில் ஏறித்தான் ஆக வேண்டும். சிகரத்தை அடைய விரும்புகின்றவன் மலை ஏறித்தான் ஆக வேண்டும். ஆனால் மரத்தையும் மாடியையும் மலையையும் ஏறியவன் அந்த அனுபவத்தில் நிலைத்திருக்க மீண்டும் அவன் இறங்கி வர வேண்டும். இதுதான் இன்றைய நற்செய்தியின் முக்கிய செய்தி. இன்றைய நற்செய்தியிலே இயேசு எரிக்கோவுக்கு சென்று கொண்டிருக்கிறார். வழியில் அவரை பார்க்க பெரும் கூட்டம். அக்கூட்டத்தில் ஒருவனாக சக்கேயு. இவன் புறவினத்தான், பெரும் செல்வந்தன், வரி வசூலிப்பவர்களின் தலைவன். அப்படி என்றால் இவன் எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன், பாவி என்று சொல்லாமலே விளங்கும். ஆனால் இந்த பாவியான சக்கேயுவுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆசை மட்டுமல்ல, அது ஒரு வெறியாகவே இருந்தது. எனவேதான் செல்வந்தன், புறவினத்தான், பாவி என்பதையெல்லாம் மறந்து இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரே வெறியில் ஓடிச் சென்று காட்டு அத்திமரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். இதில் நாம் அறிய வேண்டிய உண்மை, இயேசுவை காண வேண்டும் என்ற ஆசையோடு மட்டும் நிறுத்திவிடாமல் சக்கேயுவை போன்று செயலில் இறங்க வேண்டும். அதாவது, அவன் மரம் ஏறியது போல நாமும் நல்ல செயல்களில் உயர்ந்து ஏறி நிற்க வேண்டும். எனவே இயேசுவை காண அன்பிலும் நல்ல பண்புகளிலும் நாம் உயர்ந்து ஏறி நிற்க வேண்டும். அதே வேளையில் இயேசுவை கண்டுவிட்டால் மட்டும் போதாது, அவரோடு தோழமை கொள்ள வேண்டும். அவரோடு பந்தியில் அமர வேண்டும். பந்தியில் அமருவது என்பது தோழமை கொள்வதன் பொருள்தான். இதுதான் இயேசு அனுபவம். இந்த அனுபவத்தை கொடுக்கத்தான் இயேசு சக்கேயுவிடம், விரைவாய் இறங்கி வா, இன்று உன் வீட்டில் உணவருந்த வேண்டும் என்றார். இதில் இன்னொரு உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை காண அன்பிலும் நல்ல பண்புகளிலும் உயர்ந்து நின்றாலே போதும். ஆனால் இயேசு அனுபவம், தோழமை உறவு பெற வேண்டும் என்றால் நாம் சிலவற்றிலிருந்து இறங்கி வர வேண்டும். சக்கேயு இறங்கி வந்தான், இயேசுவோடு தோழமை கொண்டான். அவன் எதற்கெல்லாம் இறங்கினான்? ஆணவம், அகங்காரத்தினின்று இறங்கி வந்தான். பாவி என்ற நிலையில் மனம் மாறி இறங்கி வந்தான். ஏமாற்றும் தொழிலிலிருந்து இறங்கி வந்தான். பொருளாசையிலிருந்து இறங்கி வந்தான். ஆம், இறங்கி வா என்று இயேசு அவனிடம் கேட்டது மேலே சொல்லப்பட்ட அனைத்து தீய செயல்களிலிருந்தும் அவன் விடுபட்டு மனம் மாறி வரவேண்டும் என்பதுதான். அவனும் அதையே செய்தான். ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றான். சக்கேயு மனம் மாறினான், பாவ வாழ்வை விட்டு இறங்கி வந்தான். இயேசுவின் தோழமை அனுபவத்தை பெற்றான். அதுதான் அவனுடைய மீட்பாக அமைந்தது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இன்று உன்னுடைய வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று. நாமும் இன்று இயேசு அனுபவம், தோழமை அனுபவம் பெற வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கின்ற ஆணவம் என்ற நிலையிலிருந்து, ஜாதி வரி என்ற உணர்விலிருந்து, ஏமாற்றி பதுக்குதல் போன்ற நிலையிலிருந்து, வஞ்சகம், வர்மம், வைராக்கியம், பகைமை போன்ற செயல்களிலிருந்து, பண ஆசை, புகழ் விரும்பி போன்ற நிலையிலிருந்து நாம் இறங்கி வர வேண்டும், மனம் மாற வேண்டும். அப்போதுதான் நமக்கு மீட்பு உண்டு, மகிழ்ச்சி உண்டு, இயேசு அனுபவம் உண்டு. இன்று நம்முடைய நிலை என்ன? நாம் இறங்கி வர தயாராக இருக்கின்றோமா? பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவியிடம் ஆசிரியர் கேட்டார், நீ இதுக்கு முன் எப்படி இருந்தாய்? அதற்கு அந்த பெண் சொன்னார், நான் ஒரு பாவியாக இருந்தேன். மீண்டும் அந்த ஆசிரியர் அந்த மாணவியிடம், இப்போது என்னவாக இருக்கின்றாய்? அதற்கு மாணவி சொன்னாள், இப்போதும் நான் பாவியாகத்தான் இருக்கின்றேன். அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போன ஆசிரியர் மீண்டும் விடாமல் அப்பெண்ணை எப்படியும் மடக்கிவிடலாம் என்று நினைத்து, முன்பு பாவியாக இருந்ததற்கும் இப்போது பாவியாக இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? அதற்கு அந்த பெண் கூறினாள், நான் முன்பு பாவத்தை தேடி ஓடி பாவியாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது பாவத்தை விட்டு ஓடுகின்ற பாவியாக இருக்கின்றேன் என்றாளாம். இனிய இதயங்களே, நாமும் ஆணவத்திற்கும் பகைமைக்கும் பொய்மைக்கும் அநீதிக்கும் பிரிவினைக்கும் காரணமாக இருந்திருக்கலாம், அல்லது அவைகளையே உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இது நமக்கு ஒரு தக்க காலம். அனைத்தையும் விட்டு இறங்கி வர வேண்டும். இறங்கவில்லை என்றால் இயேசுவோடு தோழமை இல்லை. இயேசுவோடு தோழமை இல்லை என்றால் இயேசுவோடு உறவில்லை, பந்தியில் இடமில்லை. எனவே நற்செய்தியிலே படித்த சக்கேயுவை போன்று விரைவாய் இறங்கி வருவோம். இயேசுவின் தோழமை விருந்திலே பங்கு கொள்வோம்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் எங்கள் அன்பின் இறைவா. இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
அவரிதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்கும்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.